சபையில் தேவன் கொடுத்திருக்கிற எல்லா வார்த்தைகளுக்கு நன்றியோடு நான் துதிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் கூட நான் வார்த்தையை கேட்கும்போது என்னுடைய இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு பாரம் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருந்தது. பிரதர் பேசிட்டே இருக்கும்போது நேற்று சொன்னார், உன் மதிர்கள் சுவற்றுக்குள்ளாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். தேவன் எனக்குன்னு ஒரு மதில் சுவர் போட்டு வச்சிருப்பாரு, அந்த மதில் சுவற்றுக்குள்ள நான் வாழ கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு. பிரச்சனைக்கு அநேக நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா அநேக பிரச்சனைகளுக்கு காரணமே என்னன்னா, தேவன் எனக்கு வைத்திருக்கிற அந்த மதில் சுவர்களை நான் உடைக்கிறதும். இன்னொரு இடத்துல சொல்ல போனா, அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கணும் நேற்று வாசித்தோம். எப்பெல்லாம் தேவன் எனக்கு ஒரு அடைப்பை போட்டிருக்காரோ, எனக்கு ஒரு தடையை தேவன் வச்சிருக்காரோ, இதுக்குள்ளதான் நீ வாழணும் அப்படின்னு தேவன் என்னை வச்சிருக்காரோ, அந்த வாழ்க்கையை நான் விட்டுட்டு அதை நான் உடைச்சு நான் வெளியே போகும்போது தான் எனக்கு வந்து ஆபத்தே ஏற்படுது. அதனுடைய ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தது உண்டு. என்ன ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது, ஏன் வந்து நமக்கு வந்து தேவன் ஒரு எல்லையை ஒரு அடைப்பை தேவன் வச்சிருக்காரு, ஒரு மதிர்ச்சுவரை தேவன் வச்சிருக்காரு, எனக்கு அதுக்குள்ளே அடங்கியிருக்க தெரியல, ஏன் நான் அதை உடைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பார்த்த வரைக்கும் அதோட காரணம் என்னன்னு சொன்னால், நான் வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக ஒரு காரியத்தில் நான் வந்து மேன்மையாகணும் பெரியவன் ஆகணும்னு நினச்சிட்டே இருப்பேன். தேவன் என்னை வந்து அவர் பலத்த கடத்துங்களை அடக்கி வச்சுக்கணும்னு நினைப்பார். நானும் அதுக்கு அடங்கி இல்லாமல் இல்லை இல்லை நான் வந்து நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படி நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அது எனக்கு ஆபத்தாக முடியும். இப்போ நம்ம காலையில் கேட்டது போல தான், விக்டர் பிரதர் பேசுனது போல தான், தேவன் அவனை பெத்தேலுக்கு போகோ அப்படின்னு சொல்லும்போது அவன் நான் பெத்தேலுக்கு இல்லை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இங்கே பார்த்தனா அது வந்து எனக்கு நல்லா செழுமையாக இருக்குது, நல்லா இருக்குது, அதனால் நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த விளைவு பார்த்தோம், தன்னுடைய சொந்த மகளையே அவன் இழந்து போனான். ஸோ என்ன என்னுடைய தாற்பயம்லாம் என்ன நான் பார்க்கறதுல என்னென்னா, ஒரு மனுஷனுக்குள்ள அவனுக்குள்ள போதும் என்கிற ஒரு இது இருக்கவே இருக்காது. யாரோ ஒரு பரிசுத்தமான் இப்படி சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, போதும் என்கிற மனம் பரிசுத்தவான்களின் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு எழுதியிருக்கார். போதும் என்கிற மனம் பரிசுத்தவான்களின் மிகப்பெரிய சொத்து அப்படின்வார். ஸோ அந்த போதும் என்ற மனம் இல்லாதனால தான் அநேக நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம பிரயாசப்படுறதில்ல. எனக்கு இருக்கிறது இல்லை என்னென்னா, அநேக சூழ்நிலைகளில் அநேக காரியங்களில் நம்மளை வந்து சாத்தா என்ன பண்ணுவோம்னா, பிரயாசப்பட விடாமல் நம்ம வந்து சோம்பேறிகளாய் மாற்றிடுவோம். எப்பெல்லாம் சோம்பேறித்தனம் எனக்குள்ளே வர ஆரம்பிக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து ஒரு காரியத்தில் பிரயாசப்பட மாட்டேன். அதுக்கு பதிலாக என்ன ஆகும்னா, நான் இன்னும் வந்து எப்படி வந்து ஈஸியாக நான் வந்து சுகமாக வாழலாம், சுகபோகமாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து எப்படி வந்து என்னுடைய இதை வந்து சுகபோக பிரியனாய் நான் இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற அபாயமே அநேக நேரங்களில் தான் ஒப்பிட்டு பார்க்குறோம். நம்ம சுகபோக பிரியம் நமக்குள்ளே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, பாடு கஷ்டம் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அதனால நான் ஆரம்பத்தில் கேட்டோம், இந்த நாட்களுக்குரிய செய்தின்னு கேட்கும்போது ஏன்னா ஆரம்பத்தில் என்ன கேட்டேன்னா, எப்பா நீ நினைக்கிறத மாதிரி இந்த நாள்லாம் வந்து அப்படி குஷியாக நீ சுகபோகமாக நீ இருக்கணுன்றலாம் நினைக்காத, இந்த நாட்கள்லாம் நெருக்கமான நாட்கள், இது நீ சுகபோகமாக இருக்கிறது கிடையாது. இது வந்து சுகபோகமாக யார் இருப்பாங்கன்னு சொன்னால், நான் நேற்றைக்கு கேட்டிருக்கும் போது பளிச்சுன்னு இந்த வார்த்தை தான் என்னுடைய இருதயத்தில் வந்தது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில், ஏன் 1 அதிகாரத்தில் அங்கே எழுதுறது பாருங்கள், எனக்கு நானே புதுசாக பார்த்தேன். அங்கே 8 அதிகாரம், நீதிமொழிகள் 1:8, என் மகனே, ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் பார், மகனே என்ற இடத்துல உங்கள் பேரையும் என் பேரையும் போட்டு படிச்சு பாருங்க, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், இந்த நாட்களில் உன் தகப்பன் உனக்கு புத்தி சொல்றதை கேள், உன்னுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள்லாம் உனக்கு சொல்ற புத்திமதியை கேள், உன் புத்திமதியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். அது உன் சிரசுக்கு அலங்காரமா இருக்கும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மகனே அடுத்த ஆரம்பிக்கிறார், என் மகனே பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் சம்மதியாதே. அப்படின்னா பாவிகள் உனக்கு நயங்காட்டுவாங்க, நயங்காட்டி உன்னை வந்து உன்னை சம்மதிக்க பண்ணுவாங்க, உன்னை நயங்காட்டுவாங்க உன்னை, ஆனாலும் கூட அவங்களுக்கு சம்மதிக்காத, நீ சம்மதிக்கவே சம்மதிக்காத. அவங்க பாவிகள் என்னதான் சொல்லுவாங்க எனக்கு, அப்படி என்னதான் என்ன நயங்காட்டிடுவாங்க, என்னெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நயங்காட்ட முடியாது, என்னெல்லாம் ஈஸியாக அவங்க வஞ்சிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவங்களுடைய அவங்க பாவி என்ன சொல்லுவான் பாருங்க, எங்களோடு கூட வா, ரத்தம் சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவளை முகாந்தாரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். அவங்க சொல்றது வெளிச்சத்தில் இல்லை, இருட்டில் போய் ஒளிஞ்சுக்குவோம், வா அங்கே வா. பாதாளம் விழுங்குவது போல நாம் அவர்களை உயிரோடு கூட விழுங்குவோம், குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுகிறது போல அவர்களை முழுமையாய் விழுங்குவோம். கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்சம் கூட விட வேணாம், அப்படியே முழுமையாக அவங்களை விழுங்கிடுவோம். 13வது வசனம், விலையுயர்ந்த சகல பொருட்களையும் கண்டடைவோம். இது எங்குமே இல்லாத பொருள், இந்தியாவிலே கிடைக்காத பொருள், தமிழ்நாட்டில் இல்லாத பொருள், எந்த தேசத்திலும் இல்லாத விலையுயர்ந்த நல்ல நல்ல விலையுயர்ந்த சகல விதமான பொருட்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் வா. கொள்ளை பொருளினால் நம் வீடுகளை நிரப்புவோம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இழிவான ஆதாயத்தினால கொள்ளையாய் நீ ஒரு பிரயாசப்படாம ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்காந்துக்கிட்டு நிர்விசாரமாக இருந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருந்துக்கிட்டு வா போலாம், அதான் அதனுடைய அர்த்தம். கொள்ளை பொருள்னா, கொள்ளை பொருளினால நம்ம வீடுகளை நிரப்புவோம்னா, நான் பிரயாசப்பட்டு என் வீட்டில் பொருளை நிரப்புறது கிடையாது, கொள்ளை அடிச்சு அடிச்சு என் வீட்டில் பொருளை நிரப்பலாம் வா. அப்படின்னா ஒரு பிரயாசமும் நீ படாத, ஒண்ணுமே நீ படாத, ஒரு பிரயாசம் படாம வா போவோம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பிரயாசப்பட்டு நம்ம வீட்டை போய் கொள்ளை பொருளால் நம்ம வீடுகளை நிரப்புவோம். எங்களோடு கூட பங்காளியாயிரு, நம்ம எல்லாருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்லுவாராகில். அப்படின்னா அவங்க அது மாதிரி உனக்கு சொன்னாங்கன்னா நீ பிரயாசப்படாத, சோம்பலா இருப்போம், சுகபோகமா இருப்போம். பாரு ஒண்ணுமே இல்லை, என் கூட வா, எவனா வருவான், போய் அவனை போய் அடிப்போம், அவன் ஏன்னா அவன் பிரயாசப்பட்டு கொண்டு வந்திருப்போம், அதை வாங்கிட்டு போய் நம்ம வீட்டுல போய் நிரப்பிப்போம், நம்ம பேரு ஒண்ணுமே இல்லை, நான் அப்படியே நல்லா ஜாலியா சுகபோகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு அவன் எதனா சொன்னான்னா, அப்படின்னு சொன்னான்னா நீ வந்து அவன் போதனையை கேட்காத, அவன் அவர்களோடு கூட வழி நடக்காத. அவங்க அது வந்து அப்படியே எழுதிட்டே வரும்போது அவர் என்ன சொன்னார், எவ்வகை பட்சியானாலும் சரி அது கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா, இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 19வது வசனத்தில் பாருங்க என்ன எழுதுற, பொருளாசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே. இவங்க பொருளாசை உள்ளவர்களாய் அவங்க இருக்கிறதுனால அவங்க எல்லாருடைய வழியும் இதுவே. இது என்ன பண்ணும்னா அவங்க உயிரையே அது வாங்கிடும். இவங்களை மற்றவங்க போய் இவங்களை கொலை பண்ண தேவையில்லை, மற்றவங்க போய் இவங்க உயிரை வாங்க தேவையில்லை, என் உயிரை எடுக்க வந்துட்டியாயான்னு யாரும் சொல்ல தேவையில்லை, இவங்க உயிரை இதுவே தானாக வாங்கிடும். அப்படின்னா அவங்களுக்குள்ள அவங்க என்ன என்ன அர்த்தம்னா, அவன் ஏன் இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுன்னு சொன்னால், நான் பார்க்கறதெல்லாம் இந்த நாட்களை அநேக இடத்துல நான் பார்க்கறது, நான் அடிக்கடிக்க வாலிபர்கள்லாம் சொல்கிறது, சோம்பேறியாய் மட்டும் இருந்துடவே இருந்துடாத, பிரயாசப்படு, எல்லா சூழ்நிலை வரும்பொழுதும் உன் பிரயாசத்துக்கேற்ற ஒரு பலன் ஒன்று உண்டு. உங்களுக்கு தெரியுமா, தூத்துக்குடியில் 20-25 வருடங்களுக்கு முன்பாக தூத்துக்குடி ஆரம்பில் நாங்கள் கொஞ்சமாய் கூடியிருக்கும் போது தூத்துக்குடியில் அடிக்கடிக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க, ரொம்ப அருமையான ஒரு பாட்டு பாடுவாங்க. அது என்ன பாட்டு தெரியுமா, நம் பிரயாசம் யாவும் வீ நல்லவே நித்தியத்தில் பலனை காண்போம், நம் பிரயாசம் யாமும் நாம் படுகிற எந்த பிரயாசமும் நமக்கு வீண் அல்லவே அல்ல, நித்தியத்தில் நாம் ஒரு பலனை காண்போம். நான் இந்த பூமியில் இருக்கும்போதெல்லாம் நான் வந்து ஃபைட் பண்ண வேண்டிய, நான் போராட வேண்டிய ஒரு ஏரியா இருக்குன்னு சொன்னால், நிர்விசாரமாய் அல்லது சோம்பேறித்தனமாய் நான் இருந்துக்கிட்டு ஒரு பிரயாசமும் படாமல் நான் ஒன்றுமே பண்ணாமல் எனக்கெல்லாம் தானாக வந்துடும் தானாக வந்துடும்னா நடக்கவே நடக்காது. அதனால தான் நம்ம சிஎஃப்சியில் நம்ம எழுதும்போது பெங்களூர் சிஎஃப்சியில் பார்த்தீங்கன்னா புல்பிட்டு கீழே ஒரு வார்த்தை இருக்குன்னா தெரியுமா, ஆங்கிலத்தில் இருக்கு ப்ரெஸ்ஸிங் ஆன் டு பர்ஃபெக்ஷன் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா தமிழ் என்னன்னா, உன் ரட்சிப்பு நிறைவேற நீ சும்மா உக்காந்துட்டுருன்னு அர்த்தம் கிடையாது, உன் ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்படின்னா யூ பி ஆக்டிவ், நீ வந்து ஒரு நீ சும்மா உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு ஒன்றும் நடக்காது, நீ எவ்வளவு பிரயாசப்படுகிற அப்படிதான் ஆண்டவர் பார்ப்பார், அந்த பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். நான் பார்த்தேன் நேற்று கேட்கும்போது கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு மனுஷன் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக அவர் சொல்கிற கடைசி வார்த்தையை நீங்கள் கேளுங்க அப்படின்வார். நான் அப்போஸ்தலாகிய பவுல் கடைசியாக அவர் வந்து அவர் பயணத்தெல்லாம் முடிச்சுக்கிட்டு அவர் வந்து அப்போஸ்தலாகிய பவுல் வந்து எருசலேமுக்கு போவார். எருசலேமுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணுவார்னா எல்லா பயணத்தையும் முடிச்சுப்பார். முடிச்சுக்கிட்டு வந்து கடைசியாக எபேசு மூப்பர்களை கடைசியாக கூப்பிடுவார். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம், அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 20வது அதிகாரம், 20வது அதிகாரத்தில் 20வது அதிகாரத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதுவார். கடைசியாக அவர் வந்து பவுல் எழுதுவார். நிறைய வார்த்தைகள் இருக்குது. 17வது வசனம், மிலேத்துவிலிருந்து அவன் எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான். பவுல் வரவழைக்கிறார். வரவழைச்சு பவுல் வந்து அநேக காரியங்களை சொல்லிட்டே வந்து கடைசியாக 28வது வசனத்தில் என்ன சொல்கிறான்னா, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாய் வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். எச்சரிக்கையாயிருங்க. ஏன், நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிய ஆட்டுக்குட்டிகள்னு எழுதல, கொடிய ஓநாய்கள். பாருங்க, கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். என்ன என்ன அது, ஏன் அவர் ஏன் ஓநாய்னு எழுதினாரு, ஏன் வேற என்ன எழுதுறது, மந்தையை தப்பு விடாத ஒரு மனுஷர்கள் வருவார்கள் எழுதுறது, ஏன் ஒரு ஓநாய்னு எழுதணும். ஏன்னா ஓநாய்க்கு எப்பவுமே என்ன வரணும், அது பிரயாசப்படுறது இல்லை, அது எங்கே என்ன இருக்குமோ அது வந்து அது லகுவாக இருக்கிறதா. ஓநாய்க்கு ஒன்று அது இது இது கொடுக்க தெரியாது, அதுக்கு 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 திருட தான் தெரியும் அதுக்கு. அதனால் அவர் என்ன பண்ண, உங்களில் சிலர் எழும்பி, உங்களில் சிலர் இப்படி எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்வார்கள், கொள்ளும்படியாய் மாறுபாடவனங்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். இப்படி கொஞ்சம் பேர் உங்ககிட்ட எழும்பி அவங்களாம் தங்க பக்கமாக இழுத்துக்கொள்வாங்க. நான் இதில் நிறைய நான் இதை ஆண்டவர் எனக்கு உதவ உணர்த்தியிருக்காரு, இல்லை நான் பார்த்துருக்கேன். அப்போ கடைசியாக நான் இதை சொல்ல வரல, இப்போ நான் சொல்ல வர வேற காரியம் என்னன்னா, கடைசியாக பவுல் என்ன எழுதுறாருன்னு பாருங்க. எடுத்துட்டு அவங்க எல்லாருக்கும் கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு அப்புறம் முழங்கால் படி எடுக்கிறார். அங்கே என்ன எழுதியிருக்கு பாருங்க, 35வது வசனம், பவுல் அவர் வந்து 34 எல்லாம் முடிச்சுட்டு 35வது வசனத்தில் ஆரம்பத்தில் தமிழ் வேதாகமத்தில் எப்படின்னா, இப்படி பிரயாசப்பட்டு பாருங்க. பவுல் எடுத்தவனு சொல்லு, வேற எதையும் சொல்ல, அவர் சொன்னார் இப்படி இருக்க, நீங்கள் வந்து இப்படி பிரயாசப்படுங்க, நீங்கள் வந்து இப்படி பிரயாசப்படுங்க, இப்படிலாம் இருங்க. பவுல் வேற ஒன்றும் எழுதலை, இப்படி இப்படி இருக்கிறதுனால வாங்குறதை பார்க்கலும் கொடுப்பதே பாக்கி அப்படின்னு முதல்ல எழுதலை. அப்படி ஒரு என்ன, இப்படி பிரயாசப்பட்டு, இப்படி பிரயாசப்பட்டு பலவீனர்களை நீங்கள் தாங்கணும். நான் எப்படி இருக்குன்னா, நான் வந்து இனிமேல் வந்து நான் எப்படி இருக்குன்னா, நான் ஒருவனுக்கு நான் பாரமாக இருக்கக்கூடாது, நான் சபைக்கோ மற்ற சகோதரனுக்கோ நான் பாரமாக இருக்கவே கூடாது. ஆரம்பத்தில் நான் வாலிபனாக இருக்கும்போது ஒரு கேட்ட ஒரு ஸ்லோகம் எனக்கு நல்லா ஞாபகம் வருது. என்னுடைய வாழ்நாள் வந்து என்னுடைய சகோதரனுக்கு வந்து எந்த விதத்திலும் நான் பாரமாக இருந்துடக்கூடாது. நான் கூடுமான வரைக்கும் அவர் பாரத்தை லகுவாக்க தான் நான் பிரயாசம் பண்ணுவே தவிர மேலும் மேலும் பாரத்தை அந்த சகோதரன் மேல் நான் போடவே கூடாது. இதெல்லாம் எனக்கு ஆரம்பத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள். ஒரு பலவீனரை தாங்கோன்னா அந்த பலவீனர் மேலே நான் ஒரு பாரத்தை வெய்யாதபடிக்கு பவுல் சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ நான் எப்படி இருக்க முடியும், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ என்ன பண்ணா, நீ வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். அப்படி நான் இப்படி தான் உணர்த்தப்பட்டிருக்கிறேன். நான் நம்முடைய எல்லா பிரயாசங்கள் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இனி வரும் நாட்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால், நம்ம ஏன் நம்ம பிரயாசப்படாமல் நான் வந்து நான் சுகபோகத்துக்கு நான் ஒப்பு கொடுத்துருவேன், சுகபோகமாக வாழணும்னு நினைச்சிருவேன். அந்த சுகபோகம் தான் எப்பொழுதும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு என்ன வந்து தவறான ஒரு பாதை கொண்டு போகும். எனக்கு பிரதர் ஜாக் சொன்ன ஒரு ஒரு மூன்று காரியங்கள் என் வாழ்க்கையில் நான் அதிகமாக நான் வந்து என் பிரயாசப்படுவேன், அதே நேரத்தில் அப்படி வாழணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அவருடைய பக்சிங் அவரை பார்த்து மூன்று காரியங்களை அவருக்கு சொன்னாராம். ஒன்று வந்து என்ன சொன்னாரோ, ஒன்று வந்து உன் தேவைகளை ஒரு நாளும் ஒரு மனுஷனிடத்து நீ சொல்லாத, உன்னை குறித்து யார் என்ன ரிப்போர்ட் பண்ணாலும் நீ அதை குறித்து வாய் பேசாத. மூணாவது சொன்னது என்ன, உன் பூமியில் நீ இருக்கிற நாள் முழுதும் ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் அப்படின்னாராம். அவருக்கு சொன்னார், அவர் பக்ஸிங் வந்து பிரதருக்கு சொன்னார். ஆனால் பிரதர் அதை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணும்போது நான் அதை அப்படியே கிரிப்பாடு நான் பிடிச்சிக்கிட்டேன். நான் ஆண்டவரே, இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு எளிமையான வாழ்க்கையை நான் வாழ்த்தும், இவங்களுக்கு அது கொடுக்குதுன்ட்டு எனக்கு பொறாம வேணாம், இவங்களுக்கு அது இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து போயிட வேண்டாம், அது இருக்குதுன்னு நினைச்சு நான் போயிட்டு நான் வந்து தவறான வழியில் நான் போயிடுவேன், என்னுடைய எல்லையை அதை அதெல்லாம் நான் சொன்னேன், என் எல்லையை விட்டுருவேன், என் எல்லையை நான் தாண்டிடுவேன், தேவன் எனக்கு கொடுத்த அந்த மதிர்ச்சுவர் விட்டு எனக்கு பின்னால் வந்தவன் இவ்வளோதுன்ட்டான் நான் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், தேவன் என்னை அழைத்த அழைப்புக்கு நான் தவறி போயிடுவேன். நிறைய காரியங்கள் உண்டு வேதத்தில், நிறைய காரியங்கள் உண்டு வேதத்தில். ரேகாபியர்னு ஒரு குடும்பம்னு ஒன்று இருக்குது, அந்த ரேகாபியருடைய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் வந்து அந்த 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 பகுதி நம்ம நீ வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரேகாபியருடைய குடும்பம் என்னவர்னா, அவங்க அப்பன் சொல்லியிருப்பார், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ கூடாரத்தில் தான் வாசிக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி வாழ்நாள் முழுசு நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருப்பான். அவங்க தாப்பன் தாத்தன் பாட்டன் உப்பாட்டெல்லாம் சொல்லியிருப்பான். அந்த ரேகாபியின் புத்திர அது தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த கூடாரத்தில் தான் வாழ்ந்தாங்க. அவங்க நான் யோசித்து பார்ப்பேன், சப்போஸ் ரேகாபியர் வீட்டாரின் பக்கத்தில் ஒருத்தர் ஒரு மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டியிருக்கிறான், அவரை பார்த்தோன்னே ரேகாபின் குடும்பம் என்ன நினைச்சிருக்கு, இவர் என்ன கூடாரத்திலே இருக்கிறார், இவன் பார் மல்டி ஸ்டோரி பில்டிங் கட்டிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தன்னை குத்திக்கிட்டு இருப்பாங்களா? இல்லை, கிடையவே கிடையாது. தீர்க்கதரிசி அவங்களுக்கு போய் சொல்லும்போது கூட அவன் சொல்கிறான், இல்லை எங்கள் அப்பா இப்படி தான் சொல்லியிருக்காரு, இப்படி தான் போதுமென்ற மனதோடு கூட பக்தி, போதுமென்ற மனதுடன் கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம்னு சொல்லியிருக்கிறாரு, ஆகவே நாங்கள் போதுமென்ற அந்த மனதோடு கூட தான் இருப்பேன். இப்படி போதுமென்ற மனதோடு கூட இருக்கிற தேவ பக்தியாய் நடக்கிற மனதாய் இருக்கிற யாவரும் தான் துன்பப்படுவார்கள் ஒழிய சுகபோகமாய் இருக்கிறவங்களாம் துன்பப்படவே மாட்டாங்க. நெவர். தேவ பக்தியாய் வாழ மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்னா அவன் தேவ பக்தின்றதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலான்னா, போதுமென்ற மனதோடு கூட இருப்பாங்க. இந்த சூழ்நிலை எல்லா சூழ்நிலை வரும்பொழுதும் அவங்களுக்கு போதுமென்று, இது போதும், இதில் போய் என்ன இருக்கு, இது போதும். நான் இந்த வார்த்தையெல்லாம் நான் தியானித்து கொண்டிருக்கும் போது இன்னைக்கு காலையில் நான் சொல்கிறேன், அநேக வாலிபர்கள் நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்கன்றது சொல்கிறேன் பாருங்க. எனக்கு எங்கேயோ படித்த ஒரு ஆர்டிக்கல், நம்ம மறைவான பொக்கிஷங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல நான் படித்த ஒரு ஆர்டிக்கல் எனக்கு ஞாபகம் வந்து, நான் திரும்பவும் இளைஞனானால், யோசித்து பாருங்க, நான் திரும்பவும் இளைஞனானால். இப்போ எனக்கு திடீர்னு ஆண்டவர் என்ன பண்ண, பிரகாசம் உனக்கு இப்போ 59 வயசு ஆகுது, சரி நாளையிலேருந்து உனக்கு ஒரு 20 வயசு குறைச்சி, இனிமேல் நீ உனக்கு 30 வயசுலேருந்து இப்போ 30 வயசு வாலிபனாக மாற போகிறேன்னா நான் எப்படி இருப்பேன்? நான் இதே மாதிரி தான் இருப்பேனா? நான் என்ன பண்ணுவேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே நான் இவ்வளோனா நான் சரியான பிரயாசப்படலை, நான் சரியானபடி உண்மை தேடலை, நான் சரியானபடி இது வேலைன்னு இப்படி போயிட்டேன், இந்த மாதிரி போயிட்டான் ஆண்டவரே, ஆனால் இந்த நீ எனக்கு மறுபடியும் அப்படி நான் திரும்பவும் எனக்கு இளைஞனாய் கொடுத்துருக்கீங்க, நான் மறுபடியும் உமைக்காய் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ தூரம் நான் வந்து மறுபடியுமாய் நான் வந்து ஆண்டவருக்காய் தேவனை தேடுறது, அவருடைய காரியங்களை செய்கிறது எவ்வளோ தீவிரமாக இருப்பேன். நான் சொல்கிறேன், வாலிபர்கள் நீங்கள் வந்து 20 வருஷம் கழிச்சுட்டு நான் திரும்பவும் இளைஞனானாலும் சொல்லிட்டு அப்போ வந்து ஏன்னு வாயப்பழுன்னு உக்காண்ட்ருக்காதீங்க. இப்போவே தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நல்ல நாளிலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படிக்கு அநேக சூழ்நிலைகளை சோம்பலுக்கு வந்து சாவு மணி அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அநேக காரியங்களில் பிரயாசப்படணும். நான் பிரயாசப்படும் போது பலனை தேவனே எனக்கு கட்டளையிடுவார் எனக்கு. அதனால தான் நமக்கு எந்த சூழ்நிலையிலும் நான் வந்து நான் சோம்பலுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி தான் நான் என்னுடைய இருதயத்தில் நான் உணர்த்தப்பட்டது, ஆண்டவரே நான் ஒரு நாளும் நாங்கள் வந்து பிரயாசத்திலிருந்து ஓய்ந்துடக்கூடாது, போதும் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சகோதரர் முன்னும் முன்னுமாய் மாறினது எனக்குள்ள. ஏன் நான் வந்து அது மாதிரி ஒரு ஓய்வு இருக்குன்னா, நீ ஒன்று தேவனுடைய அந்த ஆவியினால் நிரப்பப்படலை. தேவனுடைய ஆவியான வரும்போது ஒரு மனுஷன் ஆக்டிவாக இருக்க இல்லாமல் அப்படியே சோங்கி இருக்கவே மாட்டான், அவன் வந்து அவனுக்குள்ளே ஆக்டிவ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும், தேவன் அவனை எடுத்துகிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் தேவன் எனக்கு என்னுடைய இருதயத்தில் வார்த்தையை கொடுத்தார். ஆகவே என்னுடைய பாரலன்னா, பிரயாசப்படுங்க, சோம்பலாக இருக்கவே இருக்காதிங்க. ஒரு நாள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்து நான் வந்து எதுன்னு வேண்டாம், எனக்கு இருக்கிற எப்பவுமே போதுமென்ற மனதோடு கூட இருக்கிற தெய்வ பக்தியோடு கூட இருப்போம். எனக்கு வந்து ஒரு நாள் இது போதலை, அதனால் நான் போட்டு என் மதிர்ச்சுவரை உடைச்சிட்டு நான் வெளியே போயிட வேண்டாம், அங்கே போனால் பாம்பு ரெடியாக இருக்கும், யாரை விழுங்கலாம், யாரை கொத்தலாம் அப்படின்னு, எனக்கு நானே மரணத்தை நான் தேடிக்கொள்ள வேண்டாம். தேவன் எனக்கு இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஆண்டவரே ஒரே ஒரு சாட்சியை மட்டும் நான் அதை சொல்லி தேவன்ட்டு சொல்லிட்டே இருக்கணும், நான் ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். நானும் இப்படிப்பட்ட மனுஷன் தான், சோதிக்கப்படும் போதெல்லாம் ஆண்டவர் எனக்கு இப்படிதான் சொல்லிட்டேன். ஏய், நீ உக்காண்டுக்கிற உன் வீட்டு எதிர்க்க தானே டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, அந்த டிவிஎஸ் கம்பெனியில் இருக்கிற அந்த இவனை யாரு அந்த செக்யூரிட்டி போய் கேட்டுப்பார். அந்த செக்யூரிட்டி போயிட்டு, ஐயா இந்த டிவிஎஸ் கம்பெனியில் எவ்வளோ நாளாக நீ வேலை செய்கிறேன்னு கேட்டால், அவன் சொல்லுவான், நான் ஒரு 30 வருஷமாக வேலை செய்கிறேன். நீ 30 வருஷமாக வேலை செய்கிறிய, உனக்கு கொஞ்சம் கூட நீ வந்து டிவிஎஸ் கம்பெனி முதலாளி ஆகணுன்ற எண்ணம் உனக்கு இல்லையா அப்படின்னு கேட்டால், ஏன் சார் ஒழுங்காக ரிட்டையர் ஆனால் போதும் சார், இருக்கிற காசை வச்சுக்கிட்டு ஏதோ அவருக்கு நல்ல சேலரி கொடுக்குறோம், நல்ல காசை வச்சுக்கிட்டு ஒழுங்காக ரிட்டையர் ஆனால் அது போதும் சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்தியாக போயிருக்கிறான். போய்ப்பார் பார்த்துருக்கீங்களா, திருப்தி எப்பவுமே வந்து அப்படிதான். எப்பவுமே யாரோ ஒருத்தர் சொன்ன பிரதரை யாரோ ஒருத்தர் ஷேர் பண்ணது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது மறுபடியும் எனக்கு ஆண்டவர் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். எனக்கு எப்படின்னா, உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனை காட்டிலும் நீ பெரிய பணக்காரன் தெரியுமா அப்படின்னார். நானா அப்படின்னு? ஆமாம், நீ தான் உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரனை காட்டிலும் நீ ஒரு பெரிய பணக்காரன், உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். நானா ஆண்டவர், நான் பெரிய பணக்காரன். ஆமாம், நீ தான் பணக்காரன். ஏன் எப்படி அப்படின்னு கேட்டவன் அவர் சொன்னார், உன் தேவைகள் ஒவ்வொன்றையும் அப்பப்போ நான் சந்திச்சுட்டே இருக்கிறேன் நான், ஆகவே நீ பெரிய பணக்காரன். ஆனால் அவர் கோடி கோடியாக பணம் இருக்குது, பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட் வச்சுன்னு இருக்கு, ஆனாலும் இன்னும் தன் தேவைகள் சந்திக்கப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க நிறைய பணக்காரர்கள். இப்போ சொல்லு, யார் பணக்காரன், யார் பணக்காரன் இப்போ? நான் தான். ஏன், என் தேவன் என் தேவைகள் ஒவ்வொன்றையும் அப்பப்போ சந்திச்சுட்டே இருக்கிறாரு, ஆகவே தான் நான் பணக்காரன். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணிக்கையோடு இருப்போம் நாம், அப்படிப்பட்ட தம்மன தாழ்மையோடு ஓடுகிறோம், அப்படிப்பட்ட தெய்வ பக்தி உள்ளவர்களாக நாம் இருப்போம். உபத்திரம் வரும்போதெல்லாம் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள்